பாகவதர்கள்லாம் பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாட்ட ஆரம்பிக்கிற போது தரணா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பாரு. ஆரம்பிக்கிற போது அது என்னையா தரணான்னு ஆரம்பிக்கிறார்களே, சங்கீதத்துல இப்படி ஆரம்பிக்கணும்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உண்டு கிரந்த சங்கீதக்காரன் அந்த உண்மையை தெரிஞ்சு வச்சிருக்காரு. சங்கீதக்காரனா போறவன தெரிஞ்சுக்கணும். சங்கீதத்துக்கு ஒரு பெரிய தலைவர் என்று சொல்லுகிறவர் யாருன்னு கேட்டால் நாரதர். நாரதர் எப்போ கையில தம்பூரா வச்சு சங்கீதத்தை உலகத்துல எப்போ வளர்த்து கொண்டே இருக்கிறோம். நாரதராலே சங்கீதம் உலகத்திலே வளர்ந்து வந்திருக்கிறது. ஆகவே நாரதருடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தன்னுடைய குருநாதராகிய நாரதரை முதல்ல நினைச்சுக்கணும். நாரதரை முதல்ல நினைச்சுதான், ஆனா நாரதர்னு குருநாதர் பெயரை சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்படி தலைவிட மாத்திரம்னா நாரதர்ங்கிற பேர் வந்துருது. ஆகவே அவர் பேரையும் சொல்லணும், ஆனா பேரை நாம சொல்லக்கூடாதுங்கிறதுனால அது ஞாபகமா இருக்குங்கிறத தலைகீழ சொல்லுவோம் என்று இந்த தரணா தரணான்னு சொல்றார்கள் என்று இந்த சங்கீத வித்வான்ல ரொம்ப மிக உயர்ந்தவர்கள் அந்த ரகசியத்தை எங்க ஒருத்தர் சொன்னார், அதை உங்களுக்கு சொல்றேன் இப்போ. ஆகவே இந்த தரணா என்று சொல்லுகிற வார்த்தையில நாரதா நாரதா என்ற வார்த்தை பொருள் இருக்கு இல்லையா, அது போல இவன் கஞ்சிராவில தன்னா தன்னான்ற ஜதி அடிக்கிறான். ஆனா அந்த ஜதி அடிக்கிற வார்த்தையில கூட நமக்கு தென்னாங்கிற தென்னாட்டுடைய சிவனே என்ற பொருள் இருக்கு. அவன் தரணா என்று சங்கீதத்தை பாடினாலும் நாரதா என்ற சொல்லதுல எப்படி இருக்கோ அது மாதிரி இவன் ஜதி சொல்லாக தென்னா என்பது இருந்தாலும் தென்னாடுடையவனே என்ற பொருளும் அதுக்கு இருக்குங்கிறதுக்காக அவன் கொண்டு வர. இப்ப ரெண்டையும் இருக்கா சேர்க்கிறான்னு இந்த பாட்டுல சிலேடையாக இதை ஜதியாகவும் வச்சுக்கலாம், தென்னாவுடைய பெருமானே என்றும் அதுக்கு உரை காணலாம். நொடிலாம் ஆழ்ந்த நயமுடையதாக அங்கு சுவாமிகள் பாடிக்கொண்டு வருகிறார். தென்னா தென்னாவென்று தெள்ளேனம் கொட்டாமோ, அந்த தெள்ளேனம் என்ற பறையை நாம் இந்த ஜதியோடு தென்னாடுடைய பெருமானே என்று சொல்லி அடிப்போம். கனவேயும் தேவர்கள் காணும் வரிய கனைகளோ, இறைவனுடைய திருவடி இருக்கே அந்த திருவடியை கனவுல கூட பார்க்க முடியாது. தேவர்களா இருக்கிறவர்கள் கனவுல பார்க்கலாமா என்றால் தேவர்கள் கனவுல கூட காண மாட்டேங்கிறார்கள். இறைவன் கனவுல கூட அவளுக்கு போய் காட்ட மாட்டேங்கிறானா இறைவன் திருவடியை. கனவேயும் கனவில் கூட தேவர்கள் தேவர்களானவர்கள் காண்பறிய காண முடியாததான கனைகளோனும் வீரக்கடல் ஒலிக்கும்படியான திருவடியை உடையவன் என்றால் இறைவன் திருவடி அவ்வளவு ரகசியமானது. பகல்லையும் பார்க்க முடியாது, மறந்து தூக்கத்திலே கனவிலும் காண முடியாது. இந்த வரி அப்படியே ராமலிங்க சுவாமிகளுடைய உள்ளத்திலே ரொம்ப பதிஞ்சு போச்சு. அவர் தன்னுடைய நினைவிலே இறைவனை நினைச்சு பார்க்கிறார், நினைவில இறைவன் வரமாட்டேங்கிறார். தூங்கிட்டு இருக்கிறார், தூக்கத்தையாவது அந்த இறைவன் வரானான்னா இறைவன் வரமாட்டேங்கிறான். அப்ப உங்களுக்கு சிந்திச்சு பார்த்தார், இந்த இறைவன் ஏயா இந்த திருவடியை நான் காட்டுன்னு கேட்கிறேன் அவன் காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன்னு மூடி வைக்கிறானே எதுக்காக என்றால், நான் ஒரு பாவி, நான் அந்த திருவடியை பார்த்துட்டேனானா என் கண் திருஷ்டி பட்டுடும், என் கண் திருஷ்டி பட்டுடும்ங்கிறதுக்காக இறைவன் திருவடியை காட்ட மாட்டேங்கிறான். கண்ணீர் படுமன்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் உன் திருவடியை, கண்ணேறுபடும் என்றோ என் பாவி பார்க்கில் பாவியாக நான் பார்த்தால் திருஷ்டி பட்டுடுவோங்கிறதுக்காக கனவிலேனும் காட்டுகிறாய், கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்ற. அப்ப கனவுல காட்டுறது கஷ்டம், அப்ப கனவுல காணாததுக்கு காரணம் நான் பாவி, பாவியனுடைய கண் திருஷ்டி படக்கூடாது என்று நீ மூடி வைத்தாயோ என்று ஒரு காரணம் சொல்லி அவர் கேட்கிறார். அதுக்கெல்லாம் எங்கே இருக்கு ஆதாரம் என்றால், இது திருவாசகத்தை திளைத்து திளைத்து போனவர் இந்த வரியானது அவரை அந்த கற்பனை செய்து பாட வைத்திருக்கிறது. இந்த வரி அவரே அந்த திருவாசகத்தினுடைய திருவருப்பாவுக்கு போயிருக்கு. இந்த திருவாசகம் அந்த திருவருப்பாவாக முற்றி விளைந்து வந்திருக்கு. இப்ப திருவருப்பாவை நாம் இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்றாங்க, நம்முடைய தேவார திருவாசகம் தான் ஒஸ்தி, திருவாசகம் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா திருவா அந்த திருவருப்பா எங்கேருந்து போயிருக்கு, இந்த திருவாசகத்து விளக்கமா தானே இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஏன் படிக்கப்படாது? இதுல இருந்து அது விளைஞ்சிருக்குன்னா இதுல இருந்து ஒரு நன்மை என்ன விளக்கமா அதுல இருக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தான். அதை உணராதபடிக்கு சிலர் நடுவில் இருக்கிறவங்க விவகாரத்தை பண்ணிட்டாங்க. நம்ம விரோதமே கிடையாது, திருமுறைகளுக்கும் திருவுருப்பாவுக்கும் விரோதம் இல்லை. நடுவில் இருந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த ரெண்டுக்கும் சண்டையை மூட்டி இப்படி ஒரு கோஷ்டி, திருவருப்பா கோஷ்டி வேற தேவார கோஷ்டி வேற, நாக்கி ரெண்டு பேரும் இவன் திருவருப்பா பாடனா பாடமாட்டான் அவன் தேவாரத்தை பாடமாட்டான் அப்படி ரெண்டு பேரும் ஒரு கங்கணம் கட்டிட்டு பெரிய பைத்தியகாரத்தனமாக ஆக்கிவிட்டார்கள். ரெண்டு பேரும் ரெண்டும் பாடணும், என்ன இதிலிருந்துதான் அது வந்திருக்குது, இதுக்கு அப்பால் பட்டு ஒன்னும் போகல, இதனுடைய விளைவுதான் அது என்பதை நான் நினைவிலே கொள்ள வேண்டும். கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைகளோ புனைவேய் அணையவளை அணையவளை தோழியொடும் புகுந்தருளீ புகுந்தருளீ. திருப்பெருந்துறைக்கு வந்தான் யாரோடு? தோழியோடு, தோளை உடைய ஒரு மனைவியோடு வந்தான். தான் மட்டுமல்ல, குருநாதரா மனைவியோடு வந்தான். பல இடத்தால் சான்று இருக்குன்னு சொன்னேன், இந்த இடத்துல ஒரு சான்று வந்து வளை தோழி, கையிலே வளையல் அணிந்தவள். அந்த தோல் எப்படிப்பட்ட பூனை வேய் அணைய காட்டில் இருக்கிற மூங்கில் போன்ற தோல், பூனை வேய் வேய்னா மூங்கில், காட்டில் வளர்கின்ற மூங்கிலை போன்ற தோல், வளையல் அணிந்த தோல், அந்த தோளுடைய சிவகுமாதேவி. வேயுரு தோழி பங்கன், அந்த சிவபெருமான் ஞான சம்பந்தர் சொல்றார், இறைவன் எப்படிப்பட்டவன், உமாதேவியோட கூட இருக்கவங்க தான் தோழி. என்ன தோல்? வேயுறு தோழி. அதத்தான் இந்த வாட்டில உட்காருது. வேயனைய வளை தோழி, தோழிங்கிற சொல் இருக்கு, வேங்கிற சொல் இருக்கு, வேயுறு தோழி பங்கன்ல அது அப்படியே நிக்குது பாரு. அப்போ அந்த தேவாரத்தில் இருக்கிற சொல்ல அப்படியே எடுத்துக்கொண்டு கொஞ்சம் உருவ மாத்திருக்க, மேலோட்டமா ஆட்சிட்டே போனவனா ஞான சம்பந்த தேவாரம் ஞாபகம் வரணும். இந்த வரிய படிச்ச உடனே தேவாரம் ஞாபகம் வந்தா தேவாரம் தான் இந்த வரியா திருவாசமா ஓடி வருது. தேவாரத்தை பாட்டுதான் பிறகு மாணிக்கவாசர் பாட்டுக்கார், மாணிக்கவாசர் காலம் பிந்தி துணவே அணைய வளை தோழியோடும் அந்த உமாதேவியோட புகுந்தருளி வந்தார். நனவே என பிடித்து நனவுல வந்து நின்ற தேவர்கள் கனவுல பாக்கிறோம்னு பார்த்தாவில் கனவுல வரமாட்டேங்கிறார். ஆனா எனக்கு நேஜமா நேர நினவுல வந்து குருநாதா காட்சி கொடுத்தார். அப்படின்னா எவ்வளவு பெருமைப்படுறாரு அந்த மாணிக்க வாசகர். இறைவன் தனக்கு ஆட்கொள்ள வந்தது தேவர்களை விட தனக்கு எவ்வளவு சிறந்த நிலையை கிடைச்சு, கனவுல கிடைக்காதவன் எனக்கு நினைவிலேயே கிடைச்சுட்டா என்று அவளை பொறுக்கி பொறுக்கி வித்தியாசம் காட்டுற. நனவே என பிடித்து நல்ல விழிப்பு நிலையிலே, நனவுனா கண்ணால் பார்க்கிற விழிப்பு நிலையிலேயே என்னை பிடிச்சுட்டான். நான் அப்படி பிரகாரத்துல போயிட்டே இருக்கேன், இவர் சும்மா உட்கார்ந்து இருக்காம என்ன பண்ணார், வாபா வாபான்னு கூப்பிட்டு என்ன பிடிச்சி உட்கார வச்சு தன் இரண்டு திருவடியும் தூக்கி தலைமையில வச்சு விட்டார், என பிடிச்சு விட்டார் என்று சொல்ற. நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவான் அயர்ந்து என்னை ஆட்கொண்டதை நான் விரும்பி நெஞ்சம் சினேவே கண்ணீர் மல்க, என்னுடைய கண்ணில் இருந்து நீர் உருக, சினவேல் கண் கோபமுடைய கண், வேல் போன்ற கண், அந்த கோபமுடைய வேல் பகைவர் உடம்பிலே குத்தப்பட்டால் இரத்தக்கரை பொறிந்து சிவப்பா இருக்கும் அந்த சிவந்த நிறத்தையுடைய கண், அந்த கண்ணை போல என்னுடைய கண்ணில் இருந்து தண்ணீர் ஒழுகுகிறது. என்னுடைய கண்ணும் அவ்வளவு கோபமாயிருந்த மூர்க்கமாயிருந்த கண் தான், ஆனா இப்போ அந்த கண் கருணை நிலை உடையதாகி கண்ணானது நீர் மல்கும்படியாக தெல்லையினம் கொட்டி பாடுவோம். கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, அயன்மாண்டு அறிவினை சுற்றவும் மாண்டு அவனியின் மேல் மயன்மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி செல்லும் கொட்டாமோ. இறைவன் ஆட்கொண்ட போது தனக்கு படிப்படியா என்ன அனுபவம் உண்டாயிற்று சொல்ற. கயல் மாண்ட கண்ணி, கயல் என்ற மீன்றை மீனை போன்ற கண்ணையுடைய உமாதி கண்ணி தன் பங்கன், அந்த கயற்கண்ணியாகிய மீனாட்சியின் பங்கனாகிய அந்த சொக்கநாத பெருமான், மதுரையில் இருக்கிற சொக்கநாதன் தான் அங்கே எனக்கு குருநாதரா வந்தார் என்பதை இங்கே சொல்ற. சொக்கநாதன் என்பதை பெயரை சொல்லேனாலும் மனைவி பெயரை சொல்ற. சொக்கநாதருடைய மனைவி பெயர் அங்கேயற்கண்ணி, அதான் இங்க கயல் மாண்ட கண்ணி. கயல் கண்ணினா அங்கேயற்கண்ணி தான். அப்போ மீனாட்சி, மீனாட்சியுடைய பங்கன் சொக்கநாதன். சொக்கநாதனாயிருக்கிற அந்த பெருமான் என்னை கலந்தாண்டாலுமே என்னை வந்து ஆட்கொண்டான். எப்படி ஆட்கொண்டான்? கலந்து ஆட்கொண்டான், என்னோட அவன் சேர்ந்து ஒன்றித்து போனான். நானும் அவனும் கலந்துட்டோம், ரெண்டு பேரும் ஒன்றாய் விட்டோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி, ஒரு பாத்திரத்தில் பால், ரெண்டையும் தனித்தனியா பார்க்கிற போது இது பால் இது தண்ணின்னு சொல்லிட்டே இருந்தோம். ரெண்டையும் தூக்கி இப்படி அப்படியே ஆட்டியாச்சு. ரெண்டு ஒன்னோட ஒண்ணு கலந்து போறவோட தண்ணி தெரியல, எல்லாம் பாலாதான். அந்த தண்ணி மறைஞ்சு போச்சு. அப்ப ஆத்மா என்ற நான் என்ற தன்மை மறைந்து பால் என்று சொல்லுகிற இறைத்தன்மை மட்டுமே அங்கே புலப்படுத்த. அதான் கலப்பினால் கொன்றாகி ஒன்றாய் உடனாய் வேறாகி இறைவன் விளங்குகிறான் என்று சொல்கிற சைவ சித்தாந்தத்திலே ஆத்மாவானது இறைவனோடு ஒன்றுபடுகிற காலத்திலே இப்படி ஒன்றித்து போய்விட்டு ஒன்றித்து விடுகின்ற போது நான் என்ற தன்மை மறைஞ்சிடும். நான் கட்டு சிவமான மாபாடி என்று முதல்ல ஒரு பாடல்ல பார்த்து, நான் என்ற ஆத்ம சிந்தனை இல்லாமல் இறை சிந்தனையே ஆய்விடுகிற தன்மை ஒரு ரெண்டு மூணு பாட்டு முன்னாடி கடைசி வரியிலே இருக்குது. சிவமான வாபாடி அதேதான் இங்க சொல்ல வர. என கலந்து இப்படி ஆத்மாவாகிய இதுவும் இறைவனும் ஒன்றாக கலந்து என்னை ஆண்டு கொண்டு விட்டான். அப்பொழுது அயன் மாண்டி அயல் அயன் பிரம்மன் வச்சிருக்கூடாது. இங்க அயன்னா நமக்கு சட்டை ஞாபகம் பிரம்மன் தான். இங்க அயல் பக்கம் எனக்கு ஞாபகம் அல்ல. இறைவன் தன்னை என்னை இழுத்துட்டான் இல்லையா, இழுத்த பிறகு எனக்கு பக்கத்துல யார் இருந்தார்கள் என்று ஒன்றுமே எனக்கு நினைவில்லை. அயல் மாண்டு அறிவினை சுத்தமும் மாண்டு, என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் மறந்து போச்சு. மாண்டு என்றால் நினைவில்லாமல், எல்லாத்தையும் மறந்து விட்டேன். அயல் மாண்டி என் பக்கத்தில் இருக்கிறவனையும் மறந்து, எனக்கு சொந்தக்காரர்கள் யார் யாரோ அந்த சுத்தத்தாரையும் மறந்து, அவனி இன்மேல் பயன் மாண்டு மயன் மாண்டு. அவனி இந்த உலகம், உலகத்திலே வாழ்கிற போது உலக பொருளை எல்லாம் பார்த்து பார்த்து நான் மயங்கினேன். அந்த மயங்குவதுதான் மயல். மயல் மாண்டு உலக மயக்கத்தை நீங்கி, மயல் மயக்கம் உலக மயக்கத்தில் இருந்து நான் நீங்கி, மக்கு அன்னவாசகம் மாண்டு. உலகத்திலே பேசப்படுகிற சொல்லும் எனக்கு தெரியல, வார்த்தையும் நின்று போச்சு, பேச்சும் இல்லை, எனக்கு பேச்சு ஒழிந்து விட்டது என்று இறைவனுடைய அனுபவம் வர்ற போது அந்த ஞானிகளுக்கு பேச்சே இருக்காது, வாய் பேச்சு தெரியாது, மௌனியாக போய்விடுவார்கள். அதான் சும்மா இருத்தல், பேச்சொழிந்து போட்டல். சும்மா இரு சொல் அற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. கந்தர் அனுபூதி அனுபூதியை சொல்றார். அருணகிரிநாதன் புகழ் நிறைய பண்ணார், உலகியலை பத்தி ரொம்ப அழகழகா பண்ணார். அப்புறம் தான அந்த முருகனும் ஒன்றித்து போய் தான் பெற்ற சுகம் இருக்க பாருங்க அனுபவம், அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தி பாடுகிற பாடல் தான் கந்தர் அனுபவம். அந்த அனுபூதியில அந்த முருகன் வந்தானா அருணகிரிநாதரை பார்த்து ஆட்கொள்கிற போது என்ன சொன்னார், சும்மா இரு சொல்லற சொல்லற சும்மா இரு, பேசாமல் சும்மா இருன்னு சொன்னானா கடவுள். சொல் அற பேச்சு ஒட்டிய, பேச்சு ஒடிவுனா நான் ஒரு வாயால பேசுற நினைப்பே இருக்கக்கூடாது, உள்ளற ஏதாவது நினைப்பு இருந்தா தானே பேச்சு வரும். அப்ப இவர் எதை நினைக்கிறார், தன்னை நினைக்கல, தன் மனைவி மக்களையோ ஊர் உலகத்தையோ மற்ற பொருளையோ நினைச்சா அந்த பேச்சாவல் எல்லாம் மறந்து போய் இறைவனோட ஒட்டிட்டார். தன்னையும் மறந்து இறைவன் தான் அங்க தெரிகிறார். இறைவன் மட்டும் தெரியும் போது வெளியில இருக்கவங்களோட பேச முடியாத மக்களா பேச்சு வராது. அப்போ அதனாலதான் அவங்க மௌனியா போயிடுறாங்க. அந்த ஞானிகளாக இருக்கிறவர்கள் வாய் பேசாம போகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனம் முழுவதும் இறைவனிடத்திலே ஒன்றி போனதொட்டு நாம் கேட்கிற கேள்வி காதிலே உள்ளாது, அவர்களுக்கு பதில் சொல்லவும் தெரியாது. பதில் நினைவு இருந்தால் தானே பேச முடியும், நினைப்பே அவர்களுக்கு இருக்கா. ஆனா சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்து, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்து அந்த பரம் என்ற ஒன்றையே நான் பெற்று கொண்டிருந்தேன். அந்த ஒன்றையும் அறிந்து ஈழனே நான் என்பது இல்லாத போனேன். நான் என்பது அங்க இல்ல, இறைவன் ஒன்றைத்தான் நான் நினைச்சேன், இறைவன் ஒன்றுதான் தெரிந்தது. அதேதான் இங்கே நாம் ஒழிந்து சோமான பாபாடி, நாம் என்பது ஒழிஞ்சு போச்சு, அப்போ பேச்சுரை அற்று போச்சு என்று சொல்லுகிற அந்த தத்துவ ஞானத்தினுடைய கடைசி நிலைதான் அனுபூதி. அந்த அனுபூதியை ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தைகளாலே சொல்லுகிறார்கள். இவரும் சொல்லிட்டார், மற்றுள்ள வாசகம் ஆண்டு உரை இல்லாமல் பேச்சு ஒழிந்து விட்டான். வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டு, செய்கையும் இல்லை, கைகால் செய்வதும் ஒழிந்து விட்டது. கால் நடக்கல, கை வேலை செய்யல, கண் பார்க்கல, காது கேட்கல, காது இருக்கு பக்கத்துல பேசுறது விழாது, கண்ணு திறந்திருக்கு எதுக்கு என்ன நடக்கணும் தெரியாது, கை இருக்கு பக்கத்துல என்ன பொருள் போகுது அதை அசைக்கணும் ஆட்டணும் நிறுத்தணும் ஒண்ணும் தெரியாது, எல்லாம் செயலற்ற போய்விடுவார்கள். செயல் மாண்ட வாபாடி, இப்படி ஒரு பெரிய தத்துவ நிலைக்கு சமாதி நிலைக்கூடிய நிலை. அதத்தான் படிப்படியா சொல்ற, அயல் மாண்டு அதன் பிறகு சுற்றம் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு உலக மயக்கம் நீங்கி அப்புறம் வார்த்தைகளும் நின்று போகி இரவரோடு ஒன்றி போற செயல் ஆண்டவாடி தெள்ளேனம் கொட்டாமா. இதெல்லாம் இறைவனோடு ஒன்றுகின்ற நிலை, அதனால் சிவனோடு அடைவு. இந்த பதிகத்துக்கே அவங்க முதல்ல தலைப்பு என்ன பண்ணாங்க, சிவனோடு ஒன்றித்து போதல். அடைதல் என்றால் ஒன்றித்து போதல், அதான் சொல்ற. முத்தி குழந்து முனிவர் குழாம் நனிவாடர் அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு உண்டு பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. முத்திக்கு உழன்று மோற்றம் வேண்டும் மோற்றம் வேண்டும் என்று உழல்கிறார்கள், திரிகிறார்கள். யா முனிவர் ரிஷிகள், ரிஷிகள் மோட்சம் வேண்டாம் காட்டுக்கு போறான். நெருப்பு விழுத்து நெருப்புக்கு நடுவில் இருந்து யாகம்மன் தண்ணீர்ல நின்று விட்டு யாகம்மன் சாப்பிடாம நிற்கிறான், காற்றையே உணவாக உண்டு தவமாட்டான். எதுக்காக முத்தி கிடைக்க வேண்டும், முத்திக்காக உழன்று உழன்று எத்தனையோ விதமாக தவம் செய்து இறைவனை காண முடியவில்லை. முத்தி குழன்று முனிவர் குழாம் நனிவாட முனிவர்கள் எல்லாம் மிகுதியும் வருத்தப்பட்டு கொண்டு கிடக்க அத்திக்கு அருளி அடியேனை அந்த அந்த திசையிலேயே வந்து எனக்கு இறைவன் அருள் செய்தார். அடியேனை என்னை ஆண்டு கொண்டு என்னை ஆட்கொண்டார். பத்தி கடலுள் பதித்த ஒரு பக்தி அன்பு என்று சொல்ற கடல்ல உள்ள தள்ளிவிட்டார். என பக்தி என்று சொல்லுகிற அன்பு என்ற கடலுக்குள் என்னை அழுத்தி வைத்தார். பத்தி கடவுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா வாடி, அந்த இறைவன் எனக்கு தித்திக்கிறான், அமுதத்தை உங்கிறான். யோகத்துல ஆழ்ந்து போயிட்டார், யோகத்தில் இருந்து கொண்டு போது அமுதம் ஒழுகுது, அந்த அமுதம் தான் பரஞ்சோடர். அந்த பரஞ்சோடராகிய அமுதத்தை உண்ணுகிற போது அவருக்கு தித்திக்கு அது ரொம்ப சுவையாக இனிமையாக அவருக்கு இருக்கிறது. தித்திக்குமா வாடி, அந்த அமுதம் எனக்கு தித்திக்கின்ற திறத்தை சொல்லி சொல்லி நாம் தெள்ளேனம் கொட்டுவோம். பார்வாடும் பாதாளர் பாடும் மின்னோர் தாம் பாடும் ஆர்வாடும் சாராவதை அருளி ஆண்டு கொண்ட நேர்வாடல் பாடி நினைப்பர் எதனிப்பெரியோன் சீர்வாடல் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. பார்வாடும் பாதாளம் பாடும் மின்னோர் தாம் பாடும் ஆர்வாடும் சாராவகை அருளி. இந்த இறைவனே யார் யார் பாடுறார், பார் பாடும் இந்த உலகமே பாடும். எத்தனையோ தோத்திரங்களினாலே இறைவனை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், வரமாட்டேங்கிறார். இத்தனை பேர் பாடுறார்கள், யாருடைய பாட்டுதான் டக்குன்னு வந்து நிக்கிறானா, வரல. இன்னும் அனுபவம் வரட்டும், இன்னும் பக்தி வரட்டும் என்று விட்டு வச்சிருக்கிறார். பார் பாடும் இந்த உலகமே அவனை பாடும், பாதாளர் பாடும் கீழே பாதாள உலகத்தில் இருக்கிறவர் கூட இறைவனை வணங்குகிறார்கள், அவர்களும் கூட இறைவனை பாடுகிறார். விண்ணோர் தம் பாடும் தேவர்களும் அவர்களை பாடுகிறார். இத்தனை பேரும் இறைவனை பாடுகிறார்கள். அப்படி பாடிக்கொண்டிருக்கிற அந்த நிலையில என்னை இந்த உலகத்துல சேர்த்தானா, பாதாளத்துல கொண்டு போய் போட்டானா, தேவலோகத்துல வச்சானா என்று கேட்டா ஒரு இடத்துக்கும் போல. ஆர்வாடும் சாரா வகை அருளி, நீ எந்த பக்கமும் போக வேண்டாம், இந்த பூமியில பிறக்க வேண்டாம், தேவலோகத்துக்கு போக வேண்டாம், பாதாளத்துக்கு போக வேண்டாம். ஆர்வாடும் இந்த மூன்று பேர் இருக்காங்களே, பாரார் உலகத்தவர், பாதாள உலகத்தவர், இன்னும் வெண்ணுலகத்தவர், இந்த மூன்று பேர் இருக்காரு. அந்த யார் பாடும் யார் பக்கமும் சாரா வகையருளி, அதாவது பிறப்பை ஒழிச்சுட்டார், பிறப்பை நீக்கி ஆண்டு கொண்ட நேர் பாடல் பாடி என்னை ஆட்கொண்டு என்னை நேர்படுத்தி விட்டார். இறைவனை ஒப்பு உண்டாக்கினான். நேர்வாடல் என்பது வினை ஒப்பு உண்டாக்கி எனக்கு நேர் ஒரு நேர்நிலையை கொண்டு வந்து விட்டான். நல்வினையோ தீவினையோ ஒன்றும் கிடையாது, இறைவனை ஒப்பு எனக்கு வந்து விட்டது. அதாவது ஆசையும் இல்ல, வெறுப்பும் இல்ல, விருப்பும் இல்ல, விருப்பு வெறுப்பு ரெண்டும் அற்ற ஒரு நிலை, அதுதான் இறைவனை ஒப்பு. இறைவனை ஒப்புன்னு சொன்னா விருப்பு வெறுப்பு அற்றமை, அது ஆண்டவனிடத்தில் இருக்கு. அத திருக்குறள்ல சொல்ற வேண்டுதல் வேண்டாமை இதான், அவனுக்கு வேண்டுதலும் கிடையாது வேண்டாமையும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது விருப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலை ஞானிக்கு வரும். ஞானியா இருக்கிறவன் ஒன்றை விரும்பவும் செய்ய மாட்டான், ஒன்றை வேண்டாமை வெறுக்கவும் மாட்டான். இந்த ரெண்டு நிலையும் எவனுக்கு வருகிறதோ அவன் தான் ஞானி என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஆயிரத்து முகத்துல சித்தர்காடுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சித்தர்காட்டுல ஒரு பெரிய சித்தர், அவருக்கு கீழே 48 சிஷியர்கள் இருக்காரு. அவரு ஒரு பெரிய ஞானி, அவருக்கு விருப்ப வெறுப்பே கிடையாது. அந்த மாணவர்களுக்கு பக்குவத்தை உண்டு பண்ணி கொண்டு வருகிறார். அந்த மாணவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விருப்ப வெறுப்பு ஆற்றிக்கொண்டே வராரு. இவர்களிடத்துல விருப்ப வெறுப்பு இருக்கா இல்லையான அவர் பார்க்கணும் ஒரு நாள் சோதனை பண்றதுக்காக. அந்த ஞானி என்ன பண்றாருன்னா 48 சிஷியர்களுக்கு அந்த அவர் தங்கி இருக்கிற மடத்துல சமயக்காரன் சமைப்பான், அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவான், இவரும் உட்கார்ந்து சாப்பிடுவார். அப்ப சமயக்காரன் பார்த்து அவன்கிட்ட என்ன சொன்னார், நீ சாப்பாடு போடும்போது எல்லாருக்கும் நெய்ய ஊத்தக்கூடாது, ஒரு களையத்துல நெய் எடுத்து வந்து ஒரு மர ஆப்பையை போட்டுதான் நெய் எடுத்து ஊத்துறது, அதான் பழைய கால சம்பிரதாயம். திருவாவுதர்ல கூட அந்த பழைய காலத்துல உள்ள உட்கார்ந்து பந்தியலை சாப்பிட்டார்களானா ஒரு களையத்துலதான் நெய் வரும், ஒரு மர கொட்டாட்சி ஆப்ப அதாவதுதான் நெய்யை மட்டும் எல்லாருக்கும் ஊத்திட்டு போவார். அது மாதிரி போடுறதுல அதுக்கு நெய் களையத்துக்கு பதிலே ஒரு வேப்பண்ண களை எடுத்துருவான், அதே மர கொட்டாட்சி ஆப்ப எடுத்துக்க, அவர்களுக்கெல்லாம் அந்த ஒவ்வொரு கரண்டி அந்த வேப்பண்ணையை ஊத்திட்டு போயிடும் அப்படின்ட்டு. அவன் அவன் எது சொன்னாலும் செய்யணும், அவன் அதை பத்தி ஒத்துட்டு ஒண்ணும் சொல்ல மாட்டான், அப்படியே செய்யும். 48 மாணவர்களுக்கு அதே மாதிரி சாதம் வச்சு பருப்பு போட்டு நெய் விடுற நேரத்துல வேப்பண்ணை போட்டு போட்டா எல்லாரும் பிறந்தாரு கிட்டு கிட்டு கிட்டுன்னு சாப்பிடறாரு. சோத்துல என்ன இருக்குது, வேப்பண்ணையா நெய்யா வாசனையா அது வெறுப்பா ஒண்ணும் தெரியல. 47 பேர் சாப்பிடுறாருங்க, 48வது ஆள் பண்ண முனு முழுக்கிறான், அப்படி எடுக்கிற மாந்து வாக்கிட திருப்பி வச்சுட்டே இருக்கான். இதை பார்த்தாரு எல்லாரும் சாப்பிட்டா 48 ஆள் கூப்பிட்டாரு, உனக்கு இன்னும் பக்குவம் வரல, நீ இருக்கப்படாது, தேசாந்தரத்துக்கு போ, யாத்திரைக்கு போன மறைச்சு விட்ட அப்படின்னு அர்த்தம். விருப்பி சாப்பிடறானா வெறுத்து சாப்பிடுறானா பாக்குறாரு. அவனுக்கு சாப்பாட்டு ருசியும் தெரியக்கூடாது, அரிசியும் தெரியக்கூடாது, ருசி இன்மையும் தெரியக்கூடாது. விருப்பு வெறுப்பு அற்ற நிலை அவன்கிட்ட இருக்குதாங்கிறத சோதிக்கிறதுக்காக தான் வேப்பண்ணை போட சொன்னார். 48 பேர் இடத்துல விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை, ஏதோ பசிக்கு சாப்பிடணும் பேய் போல சாப்பிட்டான். விசா பேய் பிடிச்சவனுக்கு சாப்பாடு போட்டா அவன் எப்படி ருசி தெரியாம அள்ளி சாப்பிடுவானோ அது மாதிரி சாப்பிடணும். அந்த மாதிரி நிலை வருகிற போதுதான் அவர்கள் ஞானி ஆகிறார். பேய் போல அவர்கள் நடந்து கொள்வார்கள், உணவுவார்கள், அதுல எந்த விதமான விருப்பம் இல்லாமல் நடந்து கொள்வார். அதுதான் இங்கே சொல்லுகிறார் நேர்மாடல். இருவினை ஒப்பு, விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் ரெண்டும் ஒரு நிலைக்கு வருகிற ஒரு பக்குவப்பட்ட மனம். அந்த மனம் மாணிக்க வாசுக்கு வந்தாச்சு. இறைவன் ஆட்கொண்ட போது அவருக்கு இந்த நிலை உண்டாகிறது. ஆண்டு கொண்ட நேர்மாடல் பாடி நினைப்பறிய தனி பெரியோன். அந்த கடவுள் எப்படிப்பட்டவன், நினைப்புக்கு அப்பாற்பன், நினைக்க முடியாத பெரியவன், நினைப்பு அறிய நினைக்க முடியாத தனி பெரியோன், ஒப்பற்ற பெரியவன் அவன். சீர்பாடல் பாடி அவனுக்கு உரிய சிறப்பான பாடல்களை பாடும். அவனை சிறப்பித்து பாடிய ஞானிகள் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தர போன்ற முன்னோர்கள் பாடின பாட்டெல்லாம் இருக்கு. அந்த சீர்பாடலை நாமும் திரும்பி பாடுவோம். சீர்பாடல் பாடி நாம் தெள்ளனும் கொட்டாமோ, நாம் இந்த தெள்ளனத்தை கொட்டி பாடுவோம்.